ಬುದ್ಧಿಸ್ಥಿರಾ ಭವತುಮೀಶ್ವರ ಪಾದ ಪದ್ಮ ಸಕ್ತಾವಧೂರ್ವಿರಹಿಣೀವ ತದಾ ಸ್ಮರಂತಿ ಸದ್ಭಾವನಾ ಸ್ಮರಣ ದರ್ಶನ ಕೀರ್ತನಾದಿ ಸಮ್ಮೋಹಿ ದೇವ ಶಿವ ಮಂತ್ರ ಜಪೇ ನವಿಂದೆ ಸದುಪಚಾರ ವಿಧಿಷು ಅನುಬೋಧಿತಾಂ ಸವಿನಯಾಂ ಸಹೃದಂ ಸದುಪಾಶ್ರಿತಾಂ ಮಮ ಸಮುದ್ಧರ ಬುದ್ಧಿಮಿಮಾಂ ಪ್ರಭೋ ವರಗುಣೇನ ನವೋಢವಧೂಮಿವ ನಿತ್ಯಂ ಯೋಗಿ ಮನಃ ಸರೋಜ ದಲ ಸಂಸಾರಕ್ಷಮಃ ತ್ವತ್ಕ್ರಮಃ ಸಂಭೂತೇನ ಕಥಂ ಕಠೋರಯಮರಾಟ್ ವಕ್ಷಕವಾಟಕ್ಷತಿ ಅತ್ಯಂತಂ ಮೃದುಲಂ ತ್ವದಂಗ್ರಿಯುಗಳಂ ಮಹಾಮೇ ಮನಶ್ಚಿಂತಯತ್ಯೇತಲ್ಲೋಚನ ಗೋಚರಂ ಕುರು ಪ್ರಭೋ ವಿಭೋ ಹಸ್ತೇನ ಸಂವಾಹಯೇ. ಶಿವಾನಂದರ ಪ್ರಕರಣತ್ರ 27, 78, 79 ಶ್ಲೋಕಗಳು. 77th ಶ್ಲೋಕ ನೇತ ಪಾತ್ರ ಬುದ್ಧಿಸ್ಥಿರಾ ಭವತು ಈಶ್ವರ ಪಾದಪದ್ಮ ಸಕ್ತಾವಧೂ ವಿರಹಿಣೀವ ಸದಾಸ್ಮರಂತಿ. ಪರಮೇಶ್ವರನುಡಿಯ ಪಾದಪದ್ಮಗಳ ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ನಿಶ್ಚಯಮಾಹ ನಿಕ್ಕಡೋ, ಇಂಗಂಗ ಅಸಯಾಮ ನಿಕ್ಕಡೋ. ಅದು ನಿಕ್ಕರ್ತಕ್ಕಾಹ எப்படி சர்வதா சர்வகா அவரையே நினைக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய ஒரு நினப்பினால்தான் இவைகள்லாம் நம்ம புத்தி இங்கெங்கேயும் அசையாமல் இருக்கும். ஒரு இடத்துல புத்தி நின்னா அதற்கு பிறகு இந்த புத்திக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் ஏற்படுறது. என்னது? அந்த புத்தியானது ஆத்ம தத்துவ ஞானத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியத்தை பெறுகிறது. எப்பொழுது ஞானம் வருதோ அதற்கு பிறகு அவனுக்கு அஞ்ஞானமானது போயிடுது. அஜ்ஞானம் போனால் அவன் ஆனந்தமான மோட்ச நிலையை அடையலாம். ஸோ இந்த மோட்ச நிலை அடையிறதுக்கு முக்கியமாக பக்தி. அந்த பக்தியிலிருந்து விசேஷமாக ஏகாகிரதை, மனசானது ஒரு நிலையில் அசையாமல் இருக்கணும். இந்த அசையாமல் இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது இங்கே சொல்கிறது. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி அஸ்தித்யேவோபலப்தவ்யா. என்னையும் ஆட்கொள்ளதாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதான் சத்பாவனை. நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார், எப்படிப்பட்டதான சிரமம் இருந்தாலும் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு நாம் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோமே நம்மளை ஆட்கொள்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகம், அது இருக்கப்படாது. ஏன்னா அபிச்சேத் சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக். எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் பகவானை சரணாகத்தை அடைஞ்சால் பகவான் நிச்சயமாக காப்பாற்றுவார். அவருக்கு வந்து இவ்வளோ பாபம் பண்ணினியே என்னெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்ணுறார்? ஓஹோ, நீ திருந்துவிட்ட. ஏன்? நான் வந்து சரணாகத்தை அடைஞ்சு விட்டேல, அதனால் உங்களை மறுபடியும் பழைய பாபங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் அவருக்கு ஞானத்தை கொடுக்க சித்தமாக இருக்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் வச்சுக்கணும். சத்பாவனா எண்ணம் இருக்கு சார், சும்மா இருக்கக்கூடாது. ஸ்மரண கீர்த்தன தர்சன கீர்த்தனானி ஸ்மரணம். அவரையே நினச்சுட்டு இருக்கணும், அவருடைய குணகணங்களை மறுபடியும் மறுபடியும் நினைத்துட்டு இருக்கணும். அதுக்கு தர்சன கீர்த்தனாதி அவருடைய திரு வடிவம் அதை பார்க்கணும். கீர்த்தனம் அவருடைய நாமஸ்மரணம் சொல்லிண்டே இருக்கணும். இப்படி சம்மோஹிதேவ சிவமந்திர ஜபே நவிந்தே. சம்மோகிதேவா, மோகமடைஞ்சா போல் வேற எங்கேயும் இங்கும் அங்கும் போகாமல் சிவமந்திர ஜபத்தினால, அந்த மந்திர ஜபத்தினால பகவானை அடையலாம். நாமஸ்மரணம் ஒரு பாயமும் மந்திர ஜபமும் ஒரு பாயம். நாமஸ்மரணம் வந்து எல்லோராலையும் முடியும். மந்திரஸ்மரணம்ங்கிறது மந்திரத்தை வேறு ஆச்சாரியிட்டேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியமத்தோடு பண்ணுறது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தோமையானால் மனசார்ந்து இங்கும் அங்கும் அசையாமல் ஒரு இடத்துல நிற்கும். எப்பொழுது மனசுக்கு ஒரு இடத்துல நிற்கக்கூடியதான ஒரு யோக்கியத்தை வந்தாச்சோ, எதை நினைக்கணுமோ அதை தவிர இன்னொன்றுகிட்ட போகாமல் இருக்கோ, அந்த சமயத்தில் மனசுக்கு ஏகாகிரதை ஏற்படும். அதற்கு பிறகு ஆச்சாரியன் சொன்னதான வார்த்தை இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அதற்காக இப்படி என் புத்தி நிக்கட்டும்னு பிரார்த்திச்சார். புத்திஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதூரிவ சதா ஸ்மரந்தி வரகிணிவ சதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோஹிதேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே. இப்போ இதற்கு முன்னால் வதூமிவா அப்படின்னு, அப்பொழுது கல்யாணமான பெண்மணி போலன்னு. அடுத்ததாக என்ன சொல்லிட்டுருக்கார்? அப்பொழுது புதுசாக விவாகமாகி அவர் புக்காத்துக்கு வந்திருக்கா கொடிக்கதான் ஒரு பெண், அவளுக்கு என்ன பண்ணுவா, பிறந்தாத்துல நல்ல குணங்களை சொல்லி கொடுப்பா பழைய நாளில். ஏன்னா பழைய நாளில் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுதே கல்வி விவாகமாகும். அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநயிதா அப்படின்னு 8 வயசுல பையனுக்கு உபநயனம், அதே போல 8-9 வயசுல பொண்ணுக்கு கல்யாணம், அப்படி இருந்தது. இப்பெல்லாம் அதுவும் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக 25, 28, 30 அப்படி வந்துட்டுருக்க. இப்பெல்லாம் அவளுக்கு புதுசாக புத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவளே இவளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான நிலையில் இருக்கா, அவளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு. ஆனால் பழைய நாளில் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்தா, அப்பொழுது அவள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பெரியோர்கள் அவளுக்கு சொல்லி கொடுப்பாள். இப்படித்தான் இருக்கணும், பெரியவர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், அப்படியெல்லாம் என்ன தெரியாதோ இல்லையோ. அதனால் அதே போலயே இவாளும் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அவளுக்கு தெரியாதுன்னு, அவளை என்ன இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதுன்னு நான் அதெல்லாம் சொல்லி சரி பண்ணுவா. இப்போ பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்னாலும் அவள் எடுத்துக்க தயாராக இல்லை. அதோடல இவாளுக்கும் கோபம் வருது, இவ்வளோ வயசாகி கூட ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால் விவகாரம் என்ன ஆகிடுதுன்னார், இப்போ முன்னால் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முன்னால் எப்படி இருந்தது, பிறந்தாத்துல அம்மா அந்த குழந்தைக்கு என்னென்னமா இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தா, அது என்னென்ன சொல்லி கொடுக்குறா, அது மாதிரி நம்ம புத்தி இருக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் நமக்கு காட்டி கொடுக்குற. சதுபச்சார விதிஷ அனுபோதிதாம் சவினயாம் சுஹுருதம் சதுபாஸ்ரிதாம் மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவா நவோடவதூமிவா. புதிதாக விவாகமான பெண் மாதிரி நவ ஊடம், அப்போ தான் கல்யாணமாகி அனுப்பிச்சிருக்கா. அந்த பிறந்தாத்துக்கிலேருந்து ஆரம்பித்து புக்காத்துக்கு அனுப்புகிற காலத்தில் அந்த அம்மா மனசுக்கு கஷ்டப்பட்டுட்டு, என்ன தான் இருந்தாலும் 8 வயசு வரைக்கும் அந்த பொண்ணை வளர்த்துருக்கா, வளர்த்த பிறகு இனிமேல் அவாத்துக்கு அனுப்பிச்சு போகிற. அனுபவத்தில் சந்தோஷமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சந்தோஷம் என்ன, விசேஷமாக அவாத்தில் சௌக்கியமாக இருக்க போகிறாங்கிற ஒரு சந்தோஷம். துன்பம் என்ன, இத்தனை நாள் வளர்த்த நமக்கு மமக்காரம், அவள் எப்படி இருப்பாளோன்னு ஒரு பயம், அதனால் இவளுக்கு ஒரு கவலை. இருந்த போதிலும் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணுங்கிற விவகாரம் முதல்ல சதுபச்சார விதிஷு, பெரியோர்களை உபசரிக்கக்கூடியதான முறைகள். இந்த பெரியோர்கள்னு சொல்கிறோமே, இதில் 2 வகை இருக்கு. ஒத்தர் யாருன்னார், மாமனார் மாமியார் இந்த செட் ஒன்று, அதை விட பெரியவா சில பேர், தாத்தா பாட்டி அப்படி இருந்தா, இவர்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரியோர்களுக்கு உபச்சாரம் பண்ணுறதுனா அவள் எதிர்க்க சமானமாக உட்கார்றது, சமானமாக பேசுறது, எதிர்த்து பேசுறது இவர்களெலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மனசுக்கு பிடிக்கலை. அவள் என்ன பண்ணுறா, ஓஹோ நம்ம ஆட்டுக்கு வந்திருக்கா சின்ன பொண்ணு, நமக்கு வேண்டியது பண்ணுறா அப்படின்னு ஒரு மரியாதையாக கௌரவமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். அப்படி இருந்தது, பையனும் இருந்தார் நாட்டு பொண்ணும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். பையனும் அப்படி தான் இருந்தான். இப்போ என்னாச்சு, பையனும் அப்பாவுக்கு மேலே உட்காந்துட்டுருக்கான், அப்பா கீழே உட்காந்தா சேரில் உட்காந்துட்டுருக்கான். அப்போ எப்படி வரும் மாட்டு பொண்ணுக்கு, அப்போ விவகாரம் என்ன, எல்லோரும் பெரியவர்களுக்கு கௌரவிக்கிறது எனக்கூடியதான அபிமானத்தில் இருந்தா, இப்படி கௌரவிக்கிறதுங்கிற அபிமானம் இருந்தால் அது நல்லதான். காரணம் என்னன்னு, உங்களையும் நாளைக்கு அவ கவனிப்பா, உங்களை கீழே இருக்கிறவா கவனிப்பா. நாம் பெரியோர்களுக்கு தொண்டு பண்ணினோமேயானால் நமக்கும் 4 பேர் பண்ணுவா, ஆனால் அது தெரிய மாட்டேங்கிறது. சமானமாக தானே இருக்கும், எல்லோரும் ஈக்குவல் தானே அப்படி, முன்னால் கீழே தான் உட்காருவா எல்லோரும். இப்போ அப்பா மேலே உட்காந்துட்டுருக்காருன்னா நான் மட்டும் ஏன் கீழே உட்காரணும் அப்படின்னு உட்காந்துட்டுருக்கேன். அதனால் அப்படி இல்லாமல் சதுபச்சார விதி, பெரியோர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், அவரிடத்துல எப்படி பேசணும், சமானமாக உட்கார்றதில்ல. 4 பேர் வரும்பொழுது பெரியவா இன்னொருத்தரோட பேசும்பொழுது நடுவில் தான் சேர்ந்துட்டு இருக்கிறதில்ல. தான் பேசணும்னா அவள் பேசின பிறகு இந்த பக்கமாக வந்து பேசுறது, இப்படின்னு விவகாரங்கள் இருந்தது பழைய நாளில். அது அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம் அனுபோதிதாம், நன்றாக போதிக்கப்பட்டு பெரியோர்களிடத்துல எப்படி பழகணும், எப்படி இருக்கணும். நடுவில் எதிர்த்து பேசப்பட, 4 பேர் எதிர்க்க பேசப்படாது. உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணுமே ஆனால் பின்னால் சொல்லணும். பெரியோர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் இதை இப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் அப்போவே ஆஹா அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினா தான் தேவையில்லைன்னு சொல்லப்படாது. சொன்னால் என்ன ஆகும்னார், அவளுக்கு மனசில் வேறு விதமாக தாக்கும். அதில் என்ன பண்ணுறோம்னார், அப்போ அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் அனுப்புறேன், இப்படி பண்ணி நான் நன்னா இருக்குமே அப்படின்னு சொன்னால் எடுத்துப்பா விவகாரம் முழுக்க. அப்போ சொல்லுவாள், இது அப்படியே பண்ணலாமா, ஆனால் இப்படி பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன்னா இதான் விவகாரம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ என்ன, நோ நோ நோ, நீங்கள் சொல்கிறது தப்பு, இதான் ரைட்டு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன ஆறுதுன்னார், புதுசாக வந்து நம்ம அந்த விஷயம் தெரியாமலேயே இப்படி பேசுகிறாளே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். பொண்ணு தப்பு இல்லை, அவளும் இந்த பொண்ணு இடத்துல அபிமானத்தோடு தான் இருக்கா, இந்த பொண்ணு நல்ல அபிமானத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கா, ஆனால் சொல்லக்கூடியதான வழி எப்படி அது தெரியணும். ஆனால் அனுபோதிதான், அனுபோதம்னு அறிவு இருக்கு, ஆனால் எப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல் அம்மா இப்படி இப்படி சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி நடத்தக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நாலு பேர் எதிர்க்கா வரும்பொழுது பேசிகிட்டு இருக்கும் பொழுது தானும் சேர்ந்து பேசப்படாது அப்படின்னு விவகாரம் வச்சுட்றான். இதெல்லாம் சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம், அதுக்கப்புறம் சவினயாம், எப்போ பேசினாலும் வினயத்தோடு இருக்கணும். இந்த வினயம் எனக்கூடியது நமக்கு நம்ம நாட்டில் முதல்லருந்து வந்ததான ஒரு தர்மம். எல்லோரும் விரைவாக தான் இருக்கணும், நல்லா படித்ததுனால கர்வம் இருக்கப்படாது. படித்ததுனுடைய ஒரு அழகு என்னன்னு விநயமாக இருக்கணும். யாரோட பேசினாலும் மெல்லமாக பேசணும், அந்த குரலை ஒசத்தி பேசப்படாது, மெல்லமாக பேசணும். சொல்லும்பொழுதே இன்னொருத்தருக்கு மனசு தாக்கும்படி பேசப்படாது, நிம்மதியாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் விவகாரம் என்னன்னா இன்னொருத்தருடைய மனசு புண்படுத்துகிறா போல பேசப்படாது. அவளுக்கு இப்படி சொன்னால் கோபம் வரும்னு தெரிஞ்சுட்டு வேணும்னு அப்படி பேசுகிற பார்த்தீங்களா இப்பொழுது, அது கூட நிச்சயமாக அவளுடைய மனசில் யாருக்கும் எப்பவும் கோபம் வராமல் இருக்கட்டுமே. இப்போ என்னாச்சு, நீங்கள் பேசினத்தினால அவள் கவலைப்பட்டதுனால உங்களுக்கு அதனால் ஏதாவது லாபம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். சவினயம், அப்புறம் சுஹ்ருதம், சுஹ்ருத்து, நல்ல எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். அவளுக்கு கஷ்டம் வரப்படாது, யாருக்கும் கஷ்டம் வரப்படாது எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தோடையே அவளுக்கு துன்பம் வரா போல இருந்தால் அதை பேசவே வேண்டாமே, அது எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா. சுஹ்ருதம் சதுபா ஸ்ரீதாம், அதோடு மட்டும் இல்லை, நன்மையிலேயே நாட்டமுடையதாக இருக்கணும். நம்ம எதை பண்ணினாலும் அது நல்லதாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகணும், இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லோருக்கும் ஒத்தருக்கொத்தர் சண்டை இருக்கப்படாது, நம்ம எதை பேசினாலும் எந்த சின்ன செயல் பண்ணினாலும் இது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கணும், அந்த எண்ணம் இருக்கவையால் வீட்டில் எல்லோரும் சொத்தமாக இருப்பான். இப்போ அப்படி இல்லை, என்ன பண்ணிருக்கார், அவாவா அவளுக்கு எது பிடிக்கணுமோ அப்படி தான் இருக்கணுங்கிறான். நீங்கள் டிவி பார்க்கணும்னு நான் பார்க்கப்படாதா, நீங்கள் இந்த சேனல் வச்சுட்டா நான் இன்னொன்று மாற்றப்படாதா, எல்லோரும் காமன் தானே, நான் எனக்கு பிடிச்சது நான் பார்த்துக்கேன், நீங்கள் பிடிச்சது உங்களுக்கு பார்த்துக்கோ, உங்களுக்கு தானா இப்படின்னு சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வருது. இப்போ விவகாரம் என்னாச்சுன்னா, நாம் எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயல்னால எல்லோருக்கும் மன சந்தோஷம் வரணும், அதுக்கு தகுந்தா போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எனக்கூடியதான மனப்பான்மை இருக்கவே ஆனால் வீட்டில் சண்டையே கிடையாது. வீடு முழுக்க எப்படி இருக்கணும், ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால், அந்த விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது எல்லார் இடத்துலையும் இருக்கணும், எப்போவுமே அவர் தான் நான் சொன்ன பற்றி கேட்கணும்னு இருக்கக்கூடாது. அப்படி இவாளும் பழகுவா அவளும் பழகுவா அப்படி சௌக்கியமாக இருந்தது. அப்படி சதுபாஸ்ரிதாம், அப்படிப்பட்டதான என்ன மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ வரகுணே நனவோடவதூமி வா. வரகுணேன, வரனுடைய குணம்னு அர்த்தம் இல்லை, உயர்ந்ததான குணங்கள், வரகான உயர்ந்ததுன்னு அர்த்தம், உயர்ந்ததான ஒரு குணங்களை எனக் கொடுத்து நவோடவதூமிவா. அப்பொழுது கல்யாணம் ஆன ஒரு பெண்மணிக்கு நல்ல புத்தி இருக்குமேயானால் அவள் எப்படி சௌக்கியமாக ஆனந்தமாக வீட்டில் தானும் இருப்பாளோ, மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளோ, அதே விதமாக என் புத்தியில் அது போல் நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுவா. ஏன், நான் சௌக்கியமாக இருக்கணும். லோகத்தில் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு நடுவில் பழக தெரியணும், ஹியூமன் ரிலேஷன்ஸ் முதல்ல தெரியணும். அதுக்கு என்ன இருக்குன்னா நல்ல குணங்கள், குணங்கள் நல்லதாக இருக்குமையானால் அவன் சத்ருவாக இருந்த போதிலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உங்ககிட்ட வரமாட்டான், அது பார்த்துக்கணும். உங்களிடத்துல வினயம் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல குணங்கள் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல விஷயங்கள் இருக்குமையானால் அவன் என்ன பண்ணுவான், சத்ருவாக இருக்கிறவன் கொஞ்ச நேரம் பார்ப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சண்டை வந்ததுன்னா இவர் கெட்டவன் சொன்னால் ஊரெல்லாம் யாரும் நம்ப மாட்டான், அது பார்க்கணும். இன்னார் கெட்டவர்னு அவன் நாலு இடத்துல போய் சொன்னான்னா ஒத்தனை நம்ப மாட்டான், உனக்கு தெரியாது போயிட்டு வாங்கினார், அவரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிவிடுவா, இல்லைன்னா ஏதோ இவர் சொல்லிட்டு இருக்கார் விடுங்க, அவரை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு இருப்பான். ஆகையால் உங்களிடத்துல நல்ல குணம் இருக்கணும், உங்கள் புத்தியில் நல்ல குணங்கள் இருக்குமையானால் உலகத்தை நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆகையால் அந்த குணங்கள் நாம் வரவழைச்சிக்கணும். வரவழைச்சிக்கணும்னு என்ன பண்ணணும், பரமேஸ்வரன் அனுக்கிரகம் தான் வரும், ஆகையால் அந்த அனுகிரகங்களுக்கு வரும்படி பண்ணுங்கோ. சது உபச்சார விதிஷ்டோ அனுபோதிதாம். நல்ல உபச்சாரங்கள் பெரியோர்களுக்கிடந்து எப்படி நாம் பழகணும், அவளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. ச வினயாம், வினயம் இருக்கும்படி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த வினயமானது தானாக வரணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலையும் முன்னுக்கு வர வர கர்வம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. படித்தா கர்வம் வந்துடுறது. ஒரு தொழில் நல்லா வரும், வேலை நல்லா செய்கிறான்னு சொன்னால் கர்வம் வரும். ஏன்னா மற்றவர்கள்ட்ட நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணோம்னு வேற எதிர்பார்க்குறா லோகத்தில். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் படிக்கிறது முன்னுக்கு வர்றது ஒரு பக்கம், நம்ம முன்னுக்கு வந்த பிறகு நாலு பேர் இதை பாராட்டணும்னு எதிர்பார்க்குறா. பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்லை, இவனே சொல்லிக்கிறான் நாலு பேர்கிட்ட, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் நூறு தரம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்படாது. நம்ம நாட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லின்றீங்கன்னா உங்களுடைய புண்ணியமெல்லாம் போயிடுது. தர்ம க்ஷரதி கீர்த்தனாத். நீங்கள் பண்ணினதான புண்ணியமும் நீங்கள் பண்ணினதான வசதியான பதார்த்தங்கள்லாம் நாலு பேருக்கு சொல்ல சொல்ல அதனுடைய வேல்யூ குறைஞ்சி போயிடுது. அவள் தெரிஞ்சுக்காமே வச்சிடணும். அம்மா நீங்கள் இந்த காரியம் பண்ணுவோம், உங்களுக்கு இது தெரியும், எனக்கு தெரியாத 15 வருஷமாக உங்களோட பழகிறேனேன்னா, சரி நீங்கள் பழகிறீள் அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுமா, நீங்கள் ஜாதகம் பார்ப்பில, நீங்கள் அது பண்ணுவீல, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா, என்னமோ கேட்குறேன். ஏன் சுவாமி நேர் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே நேர், வந்ததுமே முதல்ல பயோட டேட்டா கொடுத்துருவாளா, நான் என்னென்ன படிச்சிருக்கேன் என்னென்ன பண்ணுறேன் இதெல்லாம் விவகாரம் இருக்கேன். ஆனால் என்ன நேர், அது தெரியாமல் இருந்து தெரியறது பார்த்தீங்களா, அப்போ கௌரவம் ஜாஸ்தியா. என்னமோ நினச்சேன் இவருக்கு இதுவும் தெரியும்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் ஒரு கௌரவம். முதலே நம்ம சொன்னோம்னா அந்த இது வரதில்லை. ஆகையால் எப்பவுமே நம்மளை பற்றி நாம் சொல்லிக்கப்படாது. ஆனால் இன்றைக்கி என்ன நேர், வரத்துக்கு முன்னாலேயே நம்மளை பற்றி நிறைய சொல்லிக்கணும்னு எதிர்பார்க்குறா இன்றைக்கி இருக்க. அதான் சாமி நயம் சுகிருதம் சமூப ஆசிரிதாம். சுகிருதம் எல்லோருடனே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சமூப ஆசிரிதாம் சமூப ஆசிரிதாம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படி நல்ல குணங்கள் ஹே பரமேஸ்வர மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ. இப்படிப்பட்டதான புத்தியை எங்களுக்கு கொடுத்து எங்களை காப்பாத்துங்க, இந்த சம்சாரத்திலிருந்து நீக்கி விடுங்க. வரகுணே நனவோடவதூமிவா அப்படின்னு நம்ம புத்தியில் நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க. இப்படி நல்ல குணங்கள் பிரார்த்திச்சாரையானால் நல்ல குணங்கள் நமக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால வரணும். அவர் அந்த குணங்களை நம்ம பிரார்த்திச்சுட்டு வரவழைச்சுட்டோமையானால் நாம் இந்த க்ஷேமமாக சம்சாரத்தில் வெளியில் வந்துடும். ஏத்து சர்வாணி கர்மாணி மைசன்யஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் வார்த்தா. இப்பவே ரொம்ப நேரம் வேண்டாம், மையாவே சித சேத்ததாம் அப்படின்னு என்னிடத்திலேயே ஒரு அபிமானம் இருக்கக்கூடியதான இவாளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொன்னதான விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கார். இங்கே அதுக்கு அடுத்தது இப்போ சொல்கிறார் பரமேஸ்வரர், நீங்கள் வந்து பரமேஸ்வர் சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசில் நீங்கள் தாண்டவ மாட்டவர்கள். பரமேஸ்வரன் எங்கே இருப்பார், யோகிகளுடைய மனசில் இருப்பார். ஏன் யோகிகளுடைய மனசில் இருக்கார், யோகிகள் அவ எப்பொழுதும் நினச்சிட்டுருக்கார். சர்வதா சர்வ காலமும் யாரை நினைக்கிறாளோ அவளிடத்துல பகவான் இருந்துருக்கார். ஞானீது ஆத்ம இவ மே மதம். ஏன் சொல்கிறார், ஞானிகள் எப்பொழுதும் அவரையே நினச்சிட்டுருக்கார், அவரை நினைக்கிறதுனால பகவானும் அவளையே நினச்சிட்ருக்கார். அதே மாதிரி சர்வதா சர்வ காலமும் நாம் யார் இடத்துல ரொம்ப அபிமானத்தோடு பிரியமோடு இருக்குமோ அவளுக்கு நம்ம இடத்துல பிரியம் தானாக வந்துடும். இந்த பிரியம் எனக்கூடியது நீங்கள் காட்டுறதுல இருக்கு, அவன் மேலே கோயிச்சுக்கிறாளேன்னு சொல்லப்படாது. நீங்கள் பிரியத்தோடு இருந்தாலேயானா அவளும் உங்கள் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரியம் வந்துடும், கொஞ்சம் நாளைக்கு தானே பிரியம் வந்துடும். அதே போல் பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசில் இருந்துட்டுருக்கார். அந்த யோகிகளுடைய மனசு எப்படி இருக்குன்னு, அவள் வெகு நாட்கள் பக்தாளாக இருந்தவா. யோகம்ங்கிறது ஒரே நாளே வராது, அந்த யோகமானது வரணுமையாலும் ரொம்ப நாள் பகவானுக்கு திருப்பணி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் மனசு நிற்கும். அப்படி அவளுடைய மனசானது வெண்ண மாதிரி நவநீதமாக இருக்க, அந்த யோகிகளுடைய மனசில் பகவான் இருந்துட்டுருக்காரோ இல்லையா, அந்த யோகிகளுடைய மனசில் அவர் தாண்டவ பாடும் பொழுது அந்த அது எப்படி இருக்க, மெத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனே சர்வதா சர்வகாலம் யோகி மனசுலேயே இருந்துட்டுருக்கே, அப்படிப்பட்டதான தாங்கள் என்ன பண்ணினேள், ஒரு நாளைக்கு கோபம் வந்து யம தர்மராஜாவை எட்டி உதைக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. மார்க்கண்டைய லீலையில் ஏன் மார்க்கண்டேயன் மேலே அவர் பாசக்கயிறை வீசிவிட்டார். அந்த பாசக்கயிறை வீசினத்தினால் அது லிங்கத்தோடு சேர்ந்து விழுந்தது, இழுத்தார். தனக்கு ஆபத்து வந்தால், கட்டம் வந்தால் அதை பொறுத்துண்டார் பரமேஸ்வரன். ஆனால் மார்க்கண்டேயனுக்கு, தன்னுடைய பக்தனுக்கு, தனக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினதான மகானுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரும்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு நினச்சிருந்து, அதே சமயத்தில் அந்த மார்க்கண்டேயன் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணையில் பகவான் இடத்துல கட்டிட்டார். அந்த சமயத்தில் பகவான் எழுந்துட்டார். எழுந்து என்ன பண்ணினார், அந்த யமதர்மராஜாவை எட்டி உதச்சார். இது சாதாரணமாக தெரிஞ்ச கதவுங்களுக்கு. ஆனால் யமதர்மராஜாவுடைய மார்பு எப்படிப்பட்டதுன்னு கல்லாட்டம் இருக்கக்கூடிய, ஏண்டனார் அவருடைய மார்பில் ஏதாவது சிறிதேனும் ஒரு கருணை இருந்தது என்றால் இன்னொருத்தரை கொல்ல முடியுமா? யமதர்மராஜானுடைய வேலை என்ன சார்னார், யாராருக்கு சமயம் தீர்ந்து போச்சோ, இந்த உலகத்தில் இருக்க வேண்டியதான காலம் முடிந்ததோ, அந்த செகண்டில் எடுத்துடணும். அப்போ வந்து வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கேட்டவன்னா பார்க்கப்படாது. அவருடைய தொழில் அப்படி. யமதர்மராஜா என்ன எதற்காக படைத்து வச்சிருக்கார், ஒரு மனுஷியன் அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால அவனுக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சரீரம் இருக்க, இந்த உடல் எப்படி கிடச்சிருக்கு, அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால. இந்த ஜென்மாவில் இத்தனை புண்ணியம் அனுபவிக்கணும், இந்தந்த சுகம் அனுபவிக்கணும், இந்தந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணினதான கர்மாவனால் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதற்காக என்ன பண்ணோம், அதை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கேன். அதனால தான் வயசான காலத்தில் அந்த துன்பம் இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சமாக துன்பமாக இருந்தால் உங்களால் தாங்க முடியல. பாருங்க, வயசான காலத்தில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருந்தாலே உங்களால் தாங்க முடியல. ஆனால் குழந்தைகள் என்ன, அவ பாட்டுக்கு போயிட்டு இது என்ன ஒரு குளிராக என்ன அப்படிங்கிறோம். இவருக்கு வடவடான்னு வடங்கிறது, அது ஒரே குளிராக தான் இருக்கு. ஆனால் இவரால் தாங்க முடியல, அந்த குழந்தைகள்லாம் ஓடுறான். காரணம் என்ன, இந்த சரீரமானது வயசாயிடுச்சு. அதே மாதிரி இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ இவைகள்லாம் முன்னாலேயே தீர்மானமாயிடுது. அதனால் துன்பம் வந்ததுன்னா அழப்படாது. ஏன்னா ஏதோ ஜென்மாவில் பண்ணியிருக்கோம், அதனுடைய விளைவு இப்போ வந்திருக்கு. துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த பாபமெல்லாம் போயிடுது. அப்படி நம்ம இருக்கணும், இதுதான் பெரிய தபஸ்ஸு. சில பேர் பாருங்க, வந்ததுமே அது பொறுத்துக்கவே முடியாது, ஓன்னு கத்துவான், கலாட்டம் பண்ணுவான், அழுவான், நூறு தரம் சொல்லிட்டு இருப்பான். இந்த துன்பம் வறுமையானால், அந்த துன்பமானது எப்பொழுது வருதோ அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இது ஒரு தபஸ்ஸு. ஏன், ஜென்மாந்திரத்தை பண்ணின பாபம் எல்லாம் போறது. அதுக்காக பொறுத்துண்டே இருக்கணும், டாக்டர்கிட்ட போகப்படாதுன்னு யாரும் சொல்லலை. அதுக்கு பிரதீகாரம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட போங்கோ, குளிராக இருந்ததுன்னா போத்தீங்கோ, யார் வேண்டாம்னு சொன்னா. ஆனால் அதுக்காக அழ வேண்டாம், இப்படி வந்துருதே எனக்கு மட்டும்தான் வந்தது, முதல்ல இருக்கெல்லாம் சௌக்கியமா இருக்காளே, அவ சௌக்கியமா இருக்காள், அதை பத்தி நீங்க சார் பண்றீங்க. அவளுக்கு புண்ணியம் பாபம் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அவளுக்கு வருது. அதே போல இன்னொருத்தருக்கு துன்பம் வறுமையான, அந்த துன்பத்தை கண்டு நீங்க கருணையோட இருக்கணும். இவனுக்கு வேணும் சார், ஜென்மாந்திரத்து என்ன பண்ணி என்ன ஆட்டம் ஆடினா பார்த்தேளா, வேணும் இவனுக்கு இப்படின்னு சொல்லப்படாது. ஏண்டன்னா, இன்னைக்கு வந்ததான துன்பமும் இவன் பண்ணினதான கெட்ட செயலும் ஒன்றும் கூட சம்பந்தம் இல்லை. இவன் இந்த ஜென்மாவில் பண்ணியிருந்தான கெட்ட செயலில் இன்னொரு பிறவையில அனுபவிக்க போறான். இன்னைக்கு இவன் அனுபவிக்கிறது எது, ஏதோ ஒரு பிறவியில் பண்ணியிருந்தான பாபம், அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்கிறான். ஆகையால் துன்பத்தை அனுபவிக்கிறது நம்ம கருணை காட்டணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணணும். அட்லீஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண முடியல, அவருக்கு உதவ முடியல, அட்லீஸ்ட் பாவம் கட்டப்படுறானேனாவது மனசில் நினைக்கணும். அப்படிலாம் அவனுக்கு இன்னும் வேணும், நன்னா வேணும் அப்படின்லாம் மனசில் நினைக்கப்படாது. இப்படி யமதர்மராஜா எப்படி இருக்கார்னார், அவருக்கு ஒரு காரியம், இந்த ஜென்மாவில் யாராருக்கு அவளுடைய கர்மா முடிஞ்சு போயிடுதோ அந்த செகண்ட் அங்கேருந்து அவர் எடுத்துடணும். ஏன், அதுக்கு மேலே இருந்ததையானால் அதுக்கப்புறம் சுக்கமோ துக்கமோ அவன் அனுபவிக்கணும். அது இந்த ஜென்மாவில் அவனுக்கு இல்லையே, போன ஜென்மாவில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அனுபவிக்கணும். உடலோடு நீங்கள் இருக்கிற பரியந்தன் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லாமல், இன்பம் துன்பம் இல்லாமல் உங்களால் ஒரு கணம் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால் எந்த செகண்டில் பண்ணினதான் இந்த மூட்டையானது முடிஞ்சு போயிடுத்தோ, லாஸ்ட்டு பைசா வரைக்கும் செலவாயிடுத்தோ, இனிமேல் இங்கே இருக்கப்படாது, அதை எடுத்து பண்ணும். எப்படிப்பட்டவனா, நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், ஒரு புழுவாக இருந்தாலும், ஒரு பெரிய யானையாக இருந்தாலும், அது கணக்கு கிடையாது அவருக்கு. பிராரப்த கர்மா முடிஞ்சது, சரீரம் கீழ் வந்துடுது. சில பேர் சொல்கிறான், அவன் பாட்டுக்கு 6 மாதம் 1 வருஷம் அப்படியே இழுத்துட்டே கவசப்பட்டுட்டே போனார் சார். சில பேர் எப்படின்னார், ஆனால் மரணம் போயிடுது, என்ன புண்ணியம் பண்ணினாலும் அனாயாசேன மரணம், டெய்லி வேற பிரார்த்திச்சுக்கிறான். நீங்கள் பிரார்த்தனை பண்ணினத்தினாலேயோ இதனாலேயோ ஒன்றும் ஆக போகிறதில்லை. மரணங்கிறப்ப யார் எப்படி வந்தாலும் அந்த ஒரு செகண்டில் மரண வேதனை இருக்கத்தான் இருக்குது. யாருக்கும் ஒரு ஞானிக்கு தவிர மீது எல்லோருக்கும் மரண வேதனை இருக்குது. அந்த ஒரு செகண்ட் இந்த சரீரத்திலேருந்து பிராணம் போகிற சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஊசியில் 100 ஊசினால் கொத்தினா மாதிரி ஒரு வேதனை இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, ஒரு செகண்டு தான். வாங் மனசு சம்பத்தியதே, புலன்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தது. வேலை செஞ்சுட்டு இருக்க புலன்கள் ஒவ்வொன்றா உள்ளே போயிடுது. கண்ணால் பார்க்கறதில்ல, காதால் கேட்கறதில்ல, பேசினாலும் சமாதானம் சொல்கிறதில்ல, உறக்க கத்தி பேசினாலும் கண்ணை அப்படியே திறந்து மறுபடியும் முடியுது. இப்போ என்னாச்சு, புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறதுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு மனசு என்னன்னார், அந்த மனசும் யோஜனை பண்ணுறதில்ல. சில பேர் அப்படியே இருந்துட்டுருப்பான், யாருன்னார், பொண்ணு வரலையா அமெரிக்காவிலேருந்து, வேறு யாரோ வரலையா ரொம்ப வேண்டியவா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு, யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு மாதிரி பேசுவா டக்குன்னு போயிடும். அந்த மனசில் அந்த ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக இது மனசு வேலை செய்யும், புலன்கள் வேலை செய்யாமல் மனசு கொஞ்சம் நேரம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு என்ன, மனப்பிராணே, அந்த மனசும் வேலை செய்கிறது நினைப்படுத்து. அப்போ என்னாச்சுன்னா, மூச்சு காற்று மட்டும் ஓடிண்டே இருக்கு. ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த கிராஃப் காட்டின்ண்டே இருக்கும், அப்படியே போய் ஓஹோ உலகத்தில் போய் இருந்துட்டுருக்கார், அவ்வளோதான். கிராமாந்திரத்தில் இருந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது, தொட்டு தொட்டு பார்ப்பா, மூச்சு காற்று மட்டும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல உஷ்ணம் இருக்கும், பிராணஸ்தேஜசி. மூச்சு காற்று போடுறது கூட நன்னா தெரியாது, ஆனால் பிராணம் மட்டும் உஷ்ணமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், அந்த உள்ளங்கையெல்லாம் நன்னா இது பண்ணி தேய்ச்சி தேய்ச்சுட்டுருப்பா, திரும்பியும் ஞாபகத்துக்கு வருமா, வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு. ஆனால் சரீரமும் சில்லுட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் கிருஷ்ணார்பணம் போயாச்சு அப்படின்னு அர்த்தம். தேஜ பரஸ்யாம் தேவதாயாம், அப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான லிங்க சரீரம், உங்கள் மனசானது, மனசு புலன்கள் பிராணங்கள் இவைகள்லாம் கிளம்பி ஒரே முறையாக இங்கேருந்து வெளிக்கிளம்புறது. அது கிளம்புறது எப்படி, இது வரைக்கும் இதயத்துக்குன்னா போயிடுது, புலன்கள் மனசில் ஒடுங்க, மனசை பிராண நடத்த ஒடுங்க, பிராணநாத இதயத்துக்குள்ளே போக, இதயத்துக்குள்ளேருந்து கிளம்பணும். அந்த இதயத்தில் 101 நாடிகள் இருக்கான். சதஞ்ச ஏகா சஹதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானமபினுஸ்ருதைகா அப்படின்னு 101 நாடிகள் இதயத்தை சுத்திண்டு இருக்க. அதில் ஒரே ஒரு நாடி, அது இதயத்தை சுத்திண்டு மறுபடியும் வெளியில் வந்து ரெண்டு தாட வழியாக அப்படியே உள்ளே போய் அந்தரே நத்தாலு கேட்டு பிரம்மரந்திரம் உச்சங்குழியை பிச்சுண்டு வெளியில் வந்திருக்கான். அதுக்கு சுஷுமனான்னு பேர். அந்த நாடி வழியாக யார் போகிறாளோ அவ பிரம்மலோகத்துக்கு போகிறான். மற்றவர்கள் கண்ணு காது மூக்கு நாக்கை இப்படிப்பட்டதான நாடிகள் வழியாக இருந்துட்டுருக்க அந்தந்த லோகத்துக்கு அவ போயிட்டே இருக்கான். இப்போ என்னாச்சுன்னு, எந்த வழியாக போகணும்னு உமக்குத்தான் தெரியாது. வெளியில் இருந்தேன்னா கண்ணு கண்ணு இருக்கு, கால் இருக்கு, அந்த வழியாக நீங்கள் போகிறீள். இங்கேருந்து ஒட்டி நகர் போகணுன்னு லஸ்ஸுக்கு போய் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி போயிட்டு இருக்கேள். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கண்ணுக்காது எல்லாம் மூடி மூடி போயிடுது, மனசும் வேலை செய்யலை. இப்போ என்ன பண்ணுனா, உங்களால் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறார், இதயத்துக்குள்ளே பரமாத்மா இருக்காரோ இல்லையோ அவர் பார்க்குறார், இவனுக்கு அடுத்தது எங்கே போகணும் தீர்மானம் பண்ணியாச்சு. எப்படி, இவன் யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்ணியிருந்தான்னா ஸ்வர்க்கலோகத்துக்கு போவான், உபாசனை பண்ணினார்னா பிரம்மலோகத்துக்கு போவான். இதை ரெண்டும் பண்ணலை, வெட்டியாக சாப்பிட்றது தூங்கிறது இப்படியே இருந்தால் பகவான் நாமாவா சொல்லலேன்னா இந்தூர்லேயே சுத்திகிட்டே இருக்கான். இல்லை கொடூரமான பாபங்கள் பண்ணினான், அதுக்கப்புறம் நரகாதி லோகத்துக்கு போகிறான். இப்படி வழிகள் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறார், எந்த வழியாக போகணும், எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகக்கூடியதான ரோட்டை திறந்து விடுறான். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் போகிற பிறகு டெல்லிக்கு போகிற ரயில் இந்த தண்டவாளம், கல்கட்டாக்கு போகிற ரயில் இந்த தண்டவாளம், ஹைதராபாத் போகிற இந்த தண்ட அப்படின்னு பிரியறதோ இல்லையோ ஜங்ஷனில். அதே மாதிரியே நம்ம இதயத்துக்குள்ளே பிரிக்கிறதா 100 இடம் 100 ஜங்ஷன் போட்டுருக்காரு. அப்போ ததோ கோக்ரஜ்வலனம், அந்த நுனி மட்டும் வெல்டிங் போகிறது, அந்த நுனி மட்டும் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த நுனி மட்டும்தான் வெளியில் வரும், மற்ற நுனிகள்லாம் மூடி இருக்கு. உள்ளே இருக்கக்கூடியதான மனசு போகணுமேயானால் அந்த எந்த வழியாக போகணுமோ அந்த வழி மட்டும் அதை வெல்ட் பண்ணி எடுத்துருவார். அது ஓட்ட விடுறோம், அதை வழியாக போகிறாராம். அது புதில சுஷும்னா நாடி வழியாக போகுமையானால் தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி, சூரிய கிரணங்களை பிடிச்சிக்கிறான். சார் ராத்திரி பிராணம் விட்டார் சார், அது வரைக்கும் இங்கே இருக்காரான்னு கேட்கப்படாதீங்க. ராத்திரியும் சூரிய கிரணங்கள் இருக்குன்னு தீர்மானம், நிறைய இல்லை அடர்த்தியாக இல்லை சிலத்தான் இருக்கு, அதை பிடிச்சுக்கிறான். அர்ச்சிடம் அபிசம்பவந்தி அர்ச்சிஷோ ஆஹா அன்ன அபூர்யமான பட்சம் அபூர்யமானபட்சால் தியான் ஷடுதங்கேதி மாசாந்தாசேபியஸ் சம்பத்சரம் அப்படின்னு சுக்லபட்ச திதி, அதுக்கப்புறம் மாசத்திதியா ஷண்மாசம், ஷண்மாசம் ஆனப்புறம் சம்பத்சர தேவதை இப்படின்னு வரிசையாக சூரியன் வரைக்கும் போகிறார். சூரியன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வித்யுலோகம் வரைக்கும் போகிறாராம். அதுக்கப்புறம் அங்கேயே நின்று போயிட்டு இவள்லாம் அந்த லோகத்திலேருந்து பிரம்மலோகம்தான் மனுஷியால அவன் நவப்பொருடா அங்கேருந்து வந்து அவள் அழைச்சின்னு போகிறான். இங்கேருந்து அழைச்சின்னு போகிறேன். இந்த அஞ்சல் மனுஷியாலெலாம் இருக்கா பார்த்தால கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து அங்கேயே அங்கேருந்து அங்கேயே அழைச்சின்னு போய் அங்கே விட்டுருப்பா வித்யுல் லோகத்தில். அதாடி தோதி அதுக்கப்புறம் அந்த லோகத்திலேருந்து அவள் அழைச்சின்னு போகிறா அப்படின்னு சொல்லு. யாருக்கு? உபாசக்காளுக்கு. மற்றவர்களுக்கு ஸ்வர்காதி லோகம் போகிறவா தட்சிணாயன மார்க்கத்தில் போயிட்டு இருக்க. மற்றவர்கள்லாம் என்னென்ன இந்த கீழே இருக்கக்கூடியதான ஓட்டைகள் வழியாக போகிறாளே அவள் அங்கேயே எப்படி நாயாகவும் பன்னியாகவும் இல்லை கொசுவாகவும் எருமை இப்படியே பிறந்துட்டு இருந்தே பிறந்துட்டு ஜாயஸ்வமரியஸ்வயத்யே தத் திருதீயம் ஸ்தானம் அப்படி. அதனால்தான் ஸ்வர்கலோகம் ஹவுஸ்ஃபுல் ஆகலைன்னு அவர். ஏன் சார், டெய்லி மனுஷியாலெலாம் போயிட்டே இருக்காளா, எத்தனை பேர் பிராணன் விட்டுருக்கா, அந்த லோகத்துக்கு தானே போகிறா, அந்த லோகத்துக்கு போனால் அது ஹவுஸ்ஃபுல் அங்கே இடம் இல்லை நிதானமாக கொல்லுன்னு சொல்ல வேண்டாமான்ற எத்தனை டவுட்டு பாருங்க மனுஷியாளுக்கு. இந்த ஊரில் இருக்கிறவா 99% 99% பேர் இங்கேயே சுற்றின்னு இருக்கான் சார், மேல் லோகத்துக்கு போகவே இல்லைன்ட்டார். உபநிடத்தை சொல்கிறது நான் என்ன பண்ணுறது, யாரோ ஒருத்தர் தான் சில பேர் தான் பிரம்மலோகத்துக்கு போகிறான், உபாசகாலாக இருக்கிறவா தீர்க்க உபாசகாலாக இது தைச்சவா அவள் போகிறான். அதேபோல் புண்ணியம் பண்ணினவாள்லாம் இஷ்டாபூர்த்தம் பகவானை பூஜை பண்ணுறது, பூர்த்தம் பண்ணுறது, கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, பகவானை பிரதோஷத்துக்கு பார்க்கறது, இப்படி இருக்கவாள்லாம் ஸ்வர்கலோகத்துக்கு போகிறேன். ஸ்வர்கலோகத்தில் போய் என்ன பண்ணிட்டு இருக்க, 10,000 வருஷம் 20,000 வருஷம் இருந்துவிட்டு க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் பிசந்தி மறுபடியும் மனுஷ்ய லோகத்துக்கு வரா அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டும் இல்லாதவா இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டா இருக்கா. இன்னும் பாபம் பண்ணினவா, கொடூரமான பாபம் பண்ணினவாள்லாம் நரகலோகத்துக்கு போகிறா. இப்படி விவகாரம் இருக்கு. ஆகையால் யம தர்மராஜா எப்படி இருக்கணும்னர், அவர் கருணையை காட்டப்படாது, கருணை உள்ளந்தான் அவர், ஆனால் செயலில் காட்டப்படாது அவர். அவர் எப்படியே கடோரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இனிமையாக பேசுவார், நதிகேதத்துக்கு உபதேசம் பண்ணுவார் எல்லாம் வரும், ஆனால் காரியத்தில் மட்டும் ஸ்ட்ரிக்ட். அப்படி கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த யம தர்மராஜா இருக்காரு, அவருடைய மார்பில் எட்டி உதச்சிடும் நீங்கள். ஏன், மார்க்கண்டேயனுக்கு அபகாரம் பண்ணல அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சார் அவர் காரியத்தை அவர் பண்ணும் பொழுது இவர் வெட்டி உதைக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பகவத் பக்தர்களாக இருக்க அவள்கிட்ட போகாதேன்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். பகவத் பக்தர்களாக இருக்கிறவா மகாவிஷ்ணு நாமாவை சொல்கிறவா, ராமநாமாவை சொல்கிறவா, சிவநாமாவை சொல்கிறவா, இவ பக்கத்திலேயே போகப்படாது யம தர்மராஜான்னு இருக்கு. அவர் வந்தாராம், அதனால் எட்டி உதைச்சார். எட்டி உதைக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய கால்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கான். இப்போ நம்ம மாதிரி இருக்க பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு வழக்கமானவ, நடந்து நடந்து வழக்கமானவ. எப்படி நடந்துன்னு, கல்லுலேயே நடந்து, செருப்பு இல்லாமல் சில பேர் கல்லில் நடந்து, கிராமாந்திரத்துலாம் செருப்பே போட்டுக்க மாட்டாள், வாபாட்டுக்கு போயிட்டே இருப்பா. நம்மளால் ரோட்டில் இங்கே இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் நடக்க முடியலையே செருப்பு இல்லாமல், என்னடா வியாபாரம், அப்படி பழகி விட்டேன் நீங்கள். அதுலேயும் எப்படின்னு பேட்டா செருப்பு இருக்கணும், அது வேறு நன்னா மெத்துன்னு இருக்கணும், இப்படின்னு வழக்கிட்டோம் நம்ம. கிராமாந்திரத்தில் சாதாரணமாக செருப்பே போட்டுக்க மாட்டாள், தினந்தோறும் வயல் வரைக்கும் நடந்து வருவாள். அதனால் என்னாச்சுன்னு, காலுக்கு அந்த கல்லெல்லாம் குத்தி அது அந்த அக்குபங்க்சர் மாதிரி சத்தியமாக இருந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுதுன்னா காலில் நடக்க முடியல சார், ரெண்டு நாள் பண்ணுறேன் சுழுக்கு பிடிச்சிடுது, அது எப்படி பிடிக்கும்னு, ஒழுங்காக நடந்தால் பிடிக்குமோ, விவகாரம் முழுக்க நடந்தார், அதுக்கு தைலத்தை தேய்ச்சிட்டு ஏதோ பண்ணி மாத்திரை சாப்பிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் விவகாரம், என்ன ஆச்சுன்னார், வழக்கம் இல்லாததுனால. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய அந்த பரமேஸ்வரனுடைய காலம் எப்பொழுதும் மிருதுவாக யோகிகளுடைய இதயத்திலேயே சுற்றி கொண்டு இருந்தது. பரமேஸ்வரனுடைய காலம் எப்படி யோகிகளுடைய மனசுலேயே இருந்தது, யோகிகளுடைய மனசு நவநீதமாக இருக்கும். நவநீதம் அப்பொழுது களைந்து எடுக்கப்பட்டதான வெண்ணெய், அதுக்கு தான் நவநீதம்னு பேர். நவநீதன்னு பேர் வச்சுக்கிற பார்த்தீங்களா, அது எதுக்கு, இந்த வெண்ணெயே அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது செங்கல் மாதிரி ஆயிடுச்சு, அடித்தா வலிக்கும்னு, அப்படி இல்லை எப்படி நவ, அதனால்தான் வெண்ணன்னு சொல்லாமல் நவநீதம் அப்படின்னு பேர் வச்சுட்ருக்கான். பட்டருங்கிறான், வேற ஏதோ வச்சுட்ருக்கான் விவகாரங்கள்லாம் பேர் இல்லை, அது ஒன்றும் சரியே இல்லை. ஆனால் நவநீதம்ங்கிற பேருனா அப்பொழுது கடைஞ்சு எடுக்கப்பட்டதான வெண்ணெய், அது எப்படியே மிருதுவாக இருக்கும். அந்த மிருதுவாக உங்கள் மனசு இருக்குமே, ஆனால் என்ன ஆச்சுன்னார், பகவானுடைய பாதம் அதில் பட்டால் அந்த பாதம் அப்படியே இருக்கும், அது மறந்து போகாது. அதனால தான் நவநீக கிஷோரான கிருஷ்ணனை சொல்கிறேன். அப்பொழுது கடைஞ்சி எடுக்கப்பட்டதான வெண்ணையில் வெண்ணையில் பட்டதான காலுடையவர். அப்படி அது மனசுலேயே அப்படியே இந்த பாதத்தினுடைய இந்த அடியினுடைய மார்க் அப்படியே இருக்குமா, அது மாதிரி இருக்கக்கூடியதான அவர் வெண்ணையிலேயே அப்பொழுது கடைஞ்சதான வெண்ணையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள், அது பரமேஸ்வரன் அந்த யமதர்மராஜாவை அடித்தது பார்த்தேடா. அப்போ அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். துன்பத்துக்கு வழக்கப்பட்டவாளாக இருந்தால் பரவாயில்லை, எப்பொழுதுமே துன்பமே அடையாமல் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறவர், எப்பொழுதும் தன் பாதங்களை வெண்ணையிலேயே வைத்து வெண்ணெய் போன்றதான யோகிகளுடைய இதயத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறவர், அவருடைய பாதமானது யமதர்மராஜாவின கடினமாக கல் நெஞ்சியாக இருக்கக்கூடியதாரில் பட்டிருக்கமேயானால் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். சம்போதேன கதம் கடோரயமராட் வட்சக்கவாட்சதி அத்தியந்தம் மிருதுலம் தவங்கிரியுகலம் ஹாமே மனசிந்தையத்யேதல்லோச்சன கோச்சரம் குரு விபோ ஹஸ்தேன சம்பாகயே நித்யம் யோகி மனசரோஜதள நித்யம் எப்பொழுதும் யோகி மனசரோஜதள சஞ்சாரக்ஷமா. யோகிகளுடைய மனசு எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரை இதழ்கள்லேயே சஞ்சரித்து சஞ்சரித்து இருக்கக்கூடியதான வழக்கம் உள்ளவர்கள் தாங்கள். யோகி மன சரோஜம், சரோஜம்னா தாமரை, அந்த தாமரையுடைய இதழ் தளம் சரோஜ தள சஞ்சாரக்ஷமா. தாமரையினுடைய இதழிலேயே நடந்து நடந்து புஷ்பங்கள்லேயே நடந்து இருக்கக்கூடியதான துவக்கிரமா உங்களுடைய இந்த பாதமானது. சம்போதேன கதம் ஹே பரமேஸ்வரா, சம்போ நாலு பேருக்கு நல்லது பண்றவரா சேப்பா நீங்க, யார நினைச்சா மனசுக்கு சந்தோஷம் வருமோ அவருக்கு சம்பு, யார் நினைச்சால் அவர் நமக்கு நல்லதை கொடுப்பாரோ செய்து கொடுப்பாரோ அவர் சங்கரர். சங்கரன்னு சம்கரோதி, நல்லதை நமக்கு செய்து கொடுப்பவர் சங்கரர். சம்போன்னு சொன்னேளையானால் நீங்க நினைச்சா நல்லது ஏற்பட்டு போயிடும், அவர் ஒன்றும் பண்ணி கொடுக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிறவராச்சே சம்போ தேன கதம் கடோரயமராட் வட்சக்கவாட்சதி. கடோரமாக இருக்கக்கூடிய நான் யமதர்மராஜானுடைய மார்பை அடிச்சு விடல, நீங்கள் என்ன வலிச்சிருக்கோம் உங்களுக்கு. சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் இப்படி பண்ணிவிடுவோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் என்னடா நேரம், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நாள் கூட வலிச்சுட்டே இருக்கும். சின்ன குழந்தையில ஒரு தலையை கொண்டு வந்து சவத்தில் முட்டிப்பான், என்னடா வியாபாரம், போன ஜென்மாவில் ஆடை பிறந்தான், வேறு ஒன்றும் இல்லை, ஏன் அவ்வளோ கோபம்னு. ஆடுகள்லாம் பாருங்க, ஒரு ஆடும் இதுதான் வேகமாக வந்து முட்டிக்கிறது, வலிக்கும், அதுதான் ஒரு தலை முட்டின்றது, அது வலிக்கும், அது சும்மா இருக்காதா கிடையாது, மறுபடியும் ரெண்டு வந்து சேர்ந்து வந்து முட்டிக்கிறது, அப்படியே சம்ஸ்காரம் அப்படியே இருக்குது. சில பேர் கோபம் வந்தால் பாருங்க, தபையல் தபை தலையில் அடிச்சுமா, உம்ம தலையில் நீங்கள் அடிச்சுட்டா உமக்குத்தானே வலிக்கும், தெரிய வேண்டாமா விவகாரம். இந்த லட்சணத்துக்கு படித்தவங்கன்னு படிக்காத இருந்தால் பரவாயில்ல, படித்தவாளுக்கு கூட கோபம் வர்ற காலத்தில் தெரிய மாட்டேங்குது. பார்க்கணும் இந்த கோபமானது என்னென்ன துன்பரிக்கிறது. நான் கோபம் வந்து உங்களை வச்சு விட்டேன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன என்னமோ அவருக்கு மூடு சரியில்லைப்பா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டேர்கள். ஆனால் விவகாரம் என்னடான்னார், நம்ம விஷப்பட்டோமே, அவர் திரும்பி நம்மளை வைவாரா, வேறு ஏதாவது பண்ணுவாரோ, விஷத்தினால் இன்னொருத்தர சொல்லி நம்ம கெட்ட பேர் வரவழிப்பாரா, இப்படியெல்லாம் மனசில் நீங்கள் தான் கவலை பண்ணும். ஆகியால் எப்பவுமே கோபமானது யாருக்கு வந்ததோ அவளை தான் அதிகமாக தாக்கும். உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா துன்பத்தை அதிகமாக அடையிறவங்க நீங்கள், அதான் பார்த்துக்கணும். அதுக்கு ஆசிரிய நாசகம்னு பேர் கோபத்துக்கு. அதனால் நம்ம கோபிச்சுண்டு யார் மேலேயும் கோபிச்சுண்டு நமக்கத்தான் நட்டம். அவருக்கு நாலு வார்த்தை இப்போ நறுக்குன்னு பேசிட்டேன் சார், தஞ்சாவூரில் பேசுவோம் அப்படி நறுக்குன்னு பேசிட்டேன், என்ன லாபம், நறுக்குன்னு பேசினேள் அவன் என்ன சொன்னார், சீப்போ நாயின் அவன் பாட்டுக்கு போயிட்டான், என்ன லாபம், அதனால என்ன சாதிச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் யாரையும் பேசி லாபம் இல்லை, கோபம் வந்து பிரயோஜனம் இல்லை, உம்மை கோபத்துக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால் வந்து என்ன லாபம், ஆகையால் ஹே பரமேஸ்வரா இப்படி பண்ணிவிட்டீரே கவாட்டி அத்தியந்தம் மிருதுளம் தவங்கிரியுகலம். ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பாதபத்மங்கள் அத்தியந்தம் மிருதுளம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு மிருதுவானது, அப்படிப்பட்டது. ஹா மே மனசிந்தயதி, இதை பற்றி என் மனசு இவ்வளவு கவலைப்படுறதப்பா. ஏதல்லோச்சன கோச்சரம் குரு பிரபோ, ஹே பரமேஸ்வரா என் கண்களுக்கு அது படும்படி பண்ணுங்க, உங்களுடைய பாதங்களை நாம் பார்க்கும்படி பண்ணுங்க, என்ன பண்ண போறேள் அப்படியா. கோச்சரம் குரு விபோ ஹஸ்தேன சம்பாகையே, அதுக்கு தைலத்தை தடவி கையால் பிடிச்சி கொடுக்குறேன், ரொம்ப வலியாக இருக்குமே, ஆனால் என்ன பண்ணுறது, பிடிச்சா ஹிதமாக இருக்கும் உங்களுக்கு. கையால் பிடிச்சா அந்த வலிக்கு ஹிதமாக இருக்கும். அதோடல அதை உருவி விடுறேன், அதில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் என்ன வந்து வலி குறையட்டும் உங்களுக்கு, இந்த சகாயமாவது நான் பண்ணுறேன் பரமேஸ்வரா அப்படின்னு என்ன சொல்கிறார் கடைசியில், பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்களை நான் பார்க்கணும். அவ்வளோ இவ்வளோ கதையெல்லாம் எதுக்குன்னு, ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பாதங்கள் என் கண்ணுக்கு தெரிகிறா போல பண்ணுங்கோ, இதானே பிரார்த்திக்க முடியும் பரமேஸ்வரனே. அதான் நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சாரக்ஷமத்வத்ரமா, யோகி மனுடைய சில நித்தியம் சஞ்சாரா அதை பார்க்கணும். அப்பப்போ ஏதோ 2 நிமிஷம் தோன்றது 3 நிமிஷம் தோன்றதுன்னு இல்லையா, யோகிகள் ஆறுது யோகம் பண்ணுறவாளுக்கு எப்பொழுதும் மனசில் சிவ தியானம் இருந்துகிட்டே இருக்கு, சிவனுடைய பாதங்கள் தோணிக்கொண்டே இருக்கு, இதுதான் தர்சனம்னு பேர். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அவருடைய உருவமானது உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் வெளியில் பார்த்துட்டு இருந்தாலும் ரோட்டில் போகிறாள், இங்கே போகிறாள், அங்கே போகிறாள், அதை பார்க்குறாள், இதை பார்க்குறாள், ஆனால் உள்ளூர் அது தெரிஞ்சுட்டே இருக்கு. இப்போ கண்ணை மூடினாலும் உள்ளே தெரியலையே, இதயத்தில் தான் இருக்கும், இருட்டாகத்தானே இருக்க, ஏன்னா தியானம் பண்ணலை. அந்த யோகம் வந்து சகவத் வித்யுத்தம் உபனிஷத்து எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு தரம் உள்ள காணப்பட்டது என்னால் இனிமேல மறைக்காது, எப்பொழுதும் உள்ளூர் அந்த இதயத்தில். சசங்க சக்கரம் சகரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீரோக்ஷணம் சாரவட்சஸ்தல சோபிகௌஸ்துபம் அப்படியே அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருக்கணும். அது இருந்துட்டே இருக்கும் அந்த ஸ்வரூபம், நீங்க தூங்கிட்டு இருந்த போதிலும் அந்த ஸ்வரூபம் மறையாதுன்னு. அதனால்தான் அந்த அந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் நீங்க வரவழைச்சிக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. மனிதனாக இருக்கிறவனுக்கு அது இருக்கு, சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த வயசை வரத்தான் வரும், அந்த சந்தேகமே இல்லை. மகான்கள் அனுபவிச்சுருக்கா, எப்பொழுதும் அந்த ஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. அப்படி இருக்கிறவளுக்கு சதா தத்பாவ பாவிதா, சரீரத்தில் இருந்து பிராணம் போகும்பொழுது வேறு புதுசாக அவரை நீங்கள் நினைக்க வேண்டாம். சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் உங்கள் மனசு அவரையே நினச்சி கருது கருதி அப்படியே இருந்து அந்த சமயத்தில் எம் எம் பாவிஸ் எம் எம் பாவிஸ் பரந்தேகம் தியஜதி அந்தே கலேபரம் தம் தமே வைத்திய கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா, அந்த ஸ்வரூபம் நீங்கள் அடையலாம். ஆமாம், நீங்கள் நான் சின்ன வயசுல 7-8 வயசுலேயே சொல்லியிருக்கணும், இத்தனை நாள் ஆகிடுது இப்போ எங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், கேட்காதீங்க. எப்போ வந்தாலும் சின்சியராக பண்ணினா போகிறோம். மனுஷனுக்கு ஏன் 100 வயசு கொடுத்துருக்கார் பகவான், நீங்கள் 90 வயசு வேஸ்ட் பண்ணினாலும் அந்த 10 வருஷத்தில் அடையலாம், வழி ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் என்னாச்சுன்னா மேலும் மேலும் கெட்ட எண்ணங்களை தான் வர வச்சுருக்கோம். யோஜனை பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணினோம், பகவான் நம்ம எவ்வளோ நேரம் சொன்னோம், கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள். சொல்லிகிட்டு இருக்கலாமா இல்லையா, வாய் பாட்டுக்கு வாய் சொல்லிகிட்டே இருக்கலாமான்னா, குழந்தைகள்லாம் சினிமா பாட்டுன்னா பாடிட்டுருக்க போவோம், இது ஏன் பாட மாட்டேங்கிறது. பகவானுக்கு அந்த குழந்தைகளை நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் சுமகஷ்ட ஏகதந்தஷ்ட கபிலோ கஜகர்ணக லம்போதரஷ்ட விகடோ விக்னராஜோ கணாதிப சுலபமான ஸ்தோத்திரங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமோ இல்லையா, கொடுத்துருந்தா அவள் சொல்லிட்டு இருப்பாளோ இல்லையா. ஆனால் என்னென்ன அதை விடலாம், அவன் பாட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான், அதுக்கு அர்த்தமும் புரியல, அவனுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. ஆனால் குழந்தை பேசுறதுன்னு ஒரு சந்தோஷம், மழையில் பேசி பேசுறதுன்னு கடைசியில் ரெண்டாச்சுன்னு வேற ஏதோ பேசு. தப்பு நம்ம தான், நம்ம குழந்தைக்கு நல்ல வழியில் விடக்கூடிய, ஏன்னா நாமும் நல்ல வழியில் இருக்கணும். சாஸ்திர தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித்தம், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு அது வழியாக நடந்துமே ஆனால் அதுக்கு இத்தனை வருஷம் எனக்கு ஆழ்த்தே சார்னு கவலையே பட வேண்டாம். சதா தத்பாவ பாவித, நிச்சயமாக உங்களை பகவான் ஆட்கொள்வார். ஆகியார் நித்யம் யோகி மனசரோஜ தள சஞ்சாரக்ஷமத்வக்ரமஹ சம்போதேன கதம் கடோர யமராட்வட்டக்கவாட்டி, கடோரமாக இருக்கக்கூடியதான யமதாரஜனுடைய யமதமராஜனுடைய மார்பை நீங்கள் வதச்சலே பரமேஸ்வர, ஏன் அத்தியந்தம் மிருதலம் த்வதங்கிரியுகலம், இப்படி இருந்தாலும் உங்களுடைய பாதமானது ரொம்ப மிருதுவானது, சாதாரணமானது, எப்பொழுதுமே மிருதுவாக இருந்து வழக்கிடுது. ஹா மே மனசிந்தயதி, அதை கண்டு என் மனசு இப்படி கவலைப்படுறது எப்படி. லோச்சன கோச்சரம் குரு விபோ, ஹே பரமேஸ்வர என் கண்ணில் விழும்படி பண்ணுங்கோ, நான் அதை பார்க்கட்டும். ஏ ஹஸ்தே ந சம்பாஹயே, என்னுடைய 2 கைகள்னாலேயும் அதை என்ன பிடிச்சி விடுறேனே உங்களுடைய பாதங்களை அப்படின்னு பக்தியை காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் அந்த மனசுலேயே பரமேஸ்வரன் இருக்கணும் என்பதற்காக அடுத்து சொல்றார், ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இது மத்ராட்சாயை கிரிசிம்னி கோமலபதன்யாசம் புராபியாசித. நோச்சேத் திவ்ய கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயசத் சுசிலாதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவா. ஏ பரமேஸ்வரா, நீங்கள் கைலாசத்தில் நாட்டியம் ஆடின்னு இருக்க, எதுக்கு சுவாமி உங்களுக்கு மேடை யாரும் கொடுக்கலையா? டிசம்பர் சீசன் வந்து சங்கீதம் பாடுறவாளுக்கு கொடுக்கறதுல டான்ஸுக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் கொடுக்கறது இல்லையே, ஏதோ 15 நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் தான் கொடுத்துட்டுருக்கேள். இதுக்கு ஜாஸ்தி வேண்டாமா? ஏன்னா அதை விட இது ரொம்ப கஷ்டம். சங்கீதமும் தெரிஞ்சிருக்கணும், லயமும் தெரிஞ்சிருக்கணும், தாளமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்டியமானது ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, பரமேஸ்வர ஸ்வபாவத்தை கொடுத்துட்றதான். யார் நாட்டியம் ஆடுறாளோ அவளுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த அதோட ஒன்றா போயிடுறான். அதோட ஒன்றா போகிறதுக்கு உபயோகப்படக்கூடியது அதுதான் லாஸ்டியம், நிருத்தியம், நாட்டியம், தாண்டவம் அப்படின்னு பல முறைகள் இருக்குது பரதநாட்டியத்திலேயே. இதெல்லாம் அமைதி கூச்சிப்பொடி அதெல்லாம் போகட்டும். இந்த பரதநாட்டியத்திலேயே ரொம்ப விசேஷமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன, சங்கீதமோ பாக்கசாஸ்திரமோ அல்லது டிராயிங் சித்திரக்கலையோ இவைகளோட ரொம்ப உயர்ந்ததான ஒரு கலையாக நாட்டியமாக வச்சுட்டுருக்கா. ஏன், அந்த நாட்டியத்தில் வந்து தாளம் இருக்கணும், கதி இருக்கணும், அதோடு மட்டுமல்ல அந்த ராகத்தோடு சேர்க்கணும், பாவமும் புரிஞ்சுன்னு சொல்லணும், நவரசங்களையும் எடுத்து காட்டக்கூடியதான ஒரு சுபாவம் வரணும். அந்த அளவுக்கு வரக்கூடியதான அந்த நாட்டியத்தில் தாங்கள் விசேஷமாக இருந்துட்டுருக்கு. அந்த நாட்டியமானது பரமேஸ்வரன் நாட்டியம் அழிந்திருக்கார். அடுத்ததாக இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அம்பாளை கூட சாஸ்திரங்கள் எடுக்கலை. அம்பாள் என்ன பண்ணுறதுன்னா, சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மைய, அந்த நாட்டிய வடிவமாக அம்பாள் இருக்கார், சமானமாக பண்ணிட்டுருக்கா. ஆனால் எப்போவும் நாட்டியம் ஆடுறது இல்லையா, சர்வதா சர்வகாலமும் நாட்டிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா. ஒருவர் இவர்தர் பரமேஸ்வரன், இவருக்கு நாட்டியம் ஆடுறதே தொழில், எப்பொழுதும் நாட்டியம் அழிண்டே இருக்கார். சரி, இப்படி நாட்டியம் ஆடுறவா நீங்கள் எங்கேன்னு, கைலாசத்தில் நாட்டியம் அழிந்திருக்கள், மலையில் நாட்டியம் அழிந்திருக்கள். அந்த மலையில் பாதங்கள்லாம் குத்தாதோ, உங்கள் பாதத்தை கல்லெல்லாம் குத்தாதோ, எதுக்காக நீங்கள் நாட்டியம் அழியல்னு யோஜனை பண்ணினேன். உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இல்லையா, இல்லை அழகானதெல்லாம் கொடுக்க மாட்டாளா உங்களுக்கு, நீங்கள் நினச்சிடலாம், நீங்களே தயார் பண்ணிக்கலாமே. ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் எதற்காக இந்த கல்லுலாம் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், ரொம்ப நாள் யோஜனை பண்ணினேன், அப்புறம் கிடச்சது. இது போல் ஒரு பக்தன் இருக்கான், அவனுடைய மனசு கல் நஞ்சி ஆட்டம் இருக்குது, அதில் நான் நாட்டியம் ஆட போகிறேன் நினச்சிட்டுருக்கேள், என் போல் என் மனசு போல் மனசில் நீங்கள் நாட்டியம் ஆடணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டேள். அப்போ அன்னைக்கு நாட்டம் ஆடுறது கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ, அதனால் இன்னைக்கே நான் பழகிக்கிறேன் அப்படின்னு கைலாசத்தில் நாட்டியம் ஆடிட்டுருக்கேன். ஏஷ்யத்யேஷ ஜனம், ஏஷா இந்த பக்தன், ஏஷ்யதி ஜனம், இவர் பிறவியை எடுக்க போகிறான். மனோஸ்ய கடினம், இவனுடைய மனசானது கல்லாட்டம் இருக்கு. தஸ்மின் நட்டானி, அவனிடத்தில் அவனுடைய மனசில் நான் நாட்டியம் ஆடுவேன். இதி மத்ரட்சாயை, எதற்காக இவனையும் நான் காப்பாற்றணும், இந்த பக்தனாக இருக்கிற இவனையும் காப்பாற்றணும். இவனுடைய மனசு கல்லாட்டம் தான் இருக்கு, இருந்தாலும் இவனுடைய மனசில் நான் டான்ஸ் ஆடி அதில் நாட்டியம் ஆடி இவனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு கிரிசிம்னி அந்த மலையில் கோமலபதன்யாசப்புரபியாசிதா. ஹே பரமேஸ்வரா, கோமலபதன்யாசா, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதான் உங்களுடைய பாதங்களை அங்கே கல்லில் ஆடி ஆடி பழக்கப்படுத்துன்றிருக்கள். எதற்காக, ஒரு நாளைக்கு இந்த பக்தன் பிறக்க போகிறான், இவனுடைய மனசு இன்னும் கல்லாட்டமே இருக்கு, இவனுடைய கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசில் நான் டான்ஸ் ஆடணும், அன்னைக்கு ஆடணும்னா அன்னைக்கு எனக்கு அதுக்கு பயிற்சி வேணும், அந்த பயிற்சிக்காக இன்னைக்கே கல்லில் டான்ஸ் ஆடி வழக்கிக்கிறேன். ஏஷ்யத்யேஷ ஜனிம், மனோஸ்ய கடினம், தஸ்மின் நட்டானி, அங்கே நாட்டியம் பண்ணுவேன். இதி மத்ரட்சாயை, என்று என்னுடைய என்னை காப்பாற்றுவதற்காக. கிரிசீம்னி, மலை அடிவாரத்தில் கோமல பதன்யாச புறா அபியாசிதா, கோமலமான உங்கள் பதங்கள்னால டான்ஸ் வழக்கின்ற கேள். நோச்சேத், இல்லைன்னா நீங்கள் ஏன் சார் உங்கள் அங்கே டான்ஸ் ஆடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நோச்சேத் திவ்ய குஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, எத்தனை குகைகள் இருக்கு, அந்த குகைகள்லாம் புஷ்பங்கள்லாம் தானாக உதுந்து கீழே விழருது. இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான மல்லிக்கொடியோ மற்ற கொடிகளாக இருந்தால் அதில் இருக்கிற புஷ்பத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள், காட்டில் இருக்கக்கூடியதான கொடிகளோ மரங்களோ அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே உதுந்து கீழே இருக்கு. அப்படி எத்தனை இடம் இருக்கு, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமோ இல்லையோ, புஷ்பத்துக்கு மேலே டான்ஸ் ஆடினா உங்களுக்கு நன்னா இருக்கான், அதை விட்டுவிட்டு அவைகள் இருக்க. நோ சே திவ்ய கிரகந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, திவ்யமான தேவதைகளுடைய கிரகங்கள் இருக்கு. சுமனஸ்தல்பேஷு, சுமனஸ்ன்னா புஷ்பம், சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்சத்சு, எத்தனை இருக்கும் பொழுது அவைகள்லாம் விட்டு விட்டு, சிலாதலேஷு நடனம், இந்த கற்கள் மேல நடனம் ஆடிட்டு இருக்கே கைலாசத்துல, சம்போகி மர்த்தம் தவா, இது சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் எங்களை காப்பா பகவான் பண்ண கொடுக்கதான ஒவ்வொரு செயலும் பக்தனை காப்பாற்றணும் என கொடுக்கதான எண்ணத்துல தான் இருக்க. ஆனா இந்த நாமத்தான் அவரை நினைச்சு பார்க்கல. அவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. சர்வதா சர்வ காலமும் இவன் என் பக்கம் திரும்புவானோ இவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நமக்கு என்னாச்சுன்னு, நம்ம அந்த பக்கமே திரும்பல. ஏண்டா நமக்கு பார்க்கறதுக்கு 1000 காரியம் இருக்க, ரோட்ல வேடிக்கை இருக்கு, இல்லாத வேடிக்கை எல்லாம் டிவி கொண்டு வந்து விடுறது உங்க காதுல. எது பார்க்க வேணாமோ அதை பார்க்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்பதான் சினிமா இல்லை, சரீரத்தை எரிக்கக்கூடியதான திருஷ்யம். அதை பார்த்து எது பார்க்கப்படாதுன்னு சொல்றதோ அதை பார்க்கிறான் ஜனங்கள். அதை கொய்குட்டி பார்த்துட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. என்னத்தான் சொல்றது, அது ஆஃப் பண்ணான்னா இதனா கிளைமேக்ஸ் இப்ப ஆஃப் பண்ண சொல்றீங்கிறான். என்ன பண்றது அப்படின்னு இருக்கு லோகத்துல. எது வேண்டாமோ அது பண்ணிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதை பார்க்கணும், பார்க்கறதெல்லாம் பத்ரங்கர்ணே விஸ்ருணுயாம தேவா பத்ரம் பசே மாற்றவிரீதிராஹா. இனிமையானதான் பார்க்கணும், இனிமையான நல்ல விஷயங்களை காதல கேட்கணும். அது கேட்டதுனால்தானே மனசு சௌக்கியமா இருக்கா, பகவானுடைய பக்தி ஏற்படும், பகவத்பக்தி ஏற்படும், நீங்க சௌக்கியமா இருக்கலாம். வேற ஒன்று பகவானுக்கு ஒன்றும் லாபம் இல்லை, உங்க மனசுல கொந்தளிப்பு இல்லாம இருக்கும். அந்த கஷ்டம் இந்த கட்டம் எந்த கட்டம் வந்தாலும் பகவான் நான் தீர்த்து வைப்பா எனக்கூடியதான நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். அப்படி இருந்தனால பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காகத்தான் இந்த வழிகள்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த பகவானுடைய பக்தி பகவத் ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறது ஆச்சாரியால் நமக்காக இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். யஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இதி மத்ரட்சாயை கிரிசீம்னி கோமலபதன்யாசா புரா அபியாசிதா நோச்சே திவ்ய கிரகந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயசத்சுசிலாதடேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவா அப்படின்னு 80 ஸ்லோகங்கள் அச்சு. அதுக்கு மேலே ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான பாகம் இது அடுத்த சனி.